நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூன் மாதம் 19 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் ஈராக்கில் தீவிரவாதிகளை தாக்கி அழிக்க அமெரிக்காவின் வான்வழி உதவியை ஈராக் கோரியுள்ளது தொடர்பிலான தகவல்கள், இலங்கையின் அலுத்கம நகரில் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக நடைபெற்ற வன் செயல்கள் தொடர்பில் இன்று நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற கடையடைப்பு மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் பற்றிய செய்திகள்,
ஆயுதங்கள் பொதுமக்களிடம் களையப்பட்டாச்சு, எந்த தீவிரவாதிகளிடத்திலும் ஆயுதங்கள் இல்லை என்று அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது, தென் மாகாணத்திலே இந்த பள்ளிவாசலுக்குள்ளே மக்களை சுட்டது யார்,
மிதவாத பௌத்த பிக்கு ஒருவர் கொழும்பில் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளது பற்றிய செய்திகள், இந்த ஆண்டுக்கான உலக உணவு பரிசு மெக்சிகோ குடியுரிமை பெற்ற இந்திய டாக்டரான சஞ்சய் ராஜாராமுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அவரது பங்களிப்பு குறித்த ஒரு பார்வை,
விவசாய கண்டுபிடிப்புகள் வர்த்தக ரீதியாக பயன்படுவதை அவர் என்றுமே எதிர்த்து வந்தார். அவர் தயாரித்த ரகங்களும் அவர் கண்டுபிடித்த உத்திகளும் விவசாயிகளுக்கு இலவசமாக சென்று சேர வேண்டும் என்பது அவருடைய குறிக்கோள்.
மற்றும் இதர இந்திய செய்திகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பது மணிவண்ணன் மற்றும் எல்ஆர் ஜெகதீசன்.
சுன்னி தீவிரவாதிகளின் கிளர்ச்சியை ஈராக் எதிர்கொள்ளும் நிலையில் சர்வதேச சமூகத்தால் கைவிடப்பட்டதை போன்ற ஒரு உணர்வை ஈராக்கின் தலைவர்கள் பெறுகிறார்கள் என்று ஈராக்கிய பிரதமர் நூரி அல் மலிக்கியின் கட்சிக்காக பேசவல்ல சௌஹேர் அல் நாகர் பிபிசியிடம் கூறியிருக்கிறார்.
My message from all my leaders in Iraq is that they feel abandoned.
இந்த நெருக்கடியை சமாளிக்க இலக்கு வைக்கப்பட்ட வான் தாக்குதல்கள் உட்பட உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறு அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஐநா மன்றத்தை அவர் வலியுறுத்தினார். வான் தாக்குதல்கள் நடத்த உதவுமாறு ஈராக்கிய அரசு விடுத்த வேண்டுகோளுக்கு தான் உடன்பட போகிறதா என்பது குறித்து இன்னும் அமெரிக்கா எதுவும் சொல்லவில்லை. மலிக்கு பதவி விலக வேண்டும் என்று பல அமெரிக்க அரசியல்வாதிகள் குரல் கொடுக்கையில் அமெரிக்காவின் கவனம் ஈராக்கிய மக்கள் மீதே இருக்கிறது என்றும், பிரதமர் மீது அல்ல என்றும் அமெரிக்க வெளியுறவுச் செயலர் ஜான் கெரி கூறினார்.
இதற்கிடையே ஈராக்கின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை வளாகத்தில் சுன்னி ஜிஹாதிய ஆயுததாரிகளுக்கும் ஈராக் இராணுவத்தினருக்கும் இடையே கடும் சண்டைகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. பாஜியில் இருக்கும் இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை தற்பொழுது முழுமையாக அரச படைகளின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக இராணுவத்தின் பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அந்த வளாகத்தில் இருக்கும் சில கட்டிடங்களின் மீது இன்னமும் ஐசிஸின் கருப்பு நிற கொடி பறப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு வளாகத்தில் எண்ணெய் தயாரிப்பு பணிகள் ஏற்கனவே பல நாட்களாகவே நிறுத்தப்பட்டு இருக்கின்றன.
வட ஆப்பிரிக்காவில் அதிகரித்து வரும் இஸ்லாமியவாத வன்முறை அந்த ஒட்டுமொத்த பகுதியின் ஸ்திரத்தன்மைக்கே அச்சுறுத்தலை தோற்றுவிப்பதாக ஐநா மன்றம் எச்சரித்திருக்கிறது. நைஜீரியா, லிபியா மற்றும் மாலி ஆகிய நாடுகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட நாடுகளாகும். ஆனால் சாஹேல் மற்றும் மாக்ரெப் பிராந்தியங்களில் வன் தாக்குதல்கள் கடந்த ஆண்டை விட 60% அதிகரித்திருப்பதாக ஒரு அறிக்கை கூறியது. அதிக அளவிலான வறுமை இந்த பிரச்சினைக்கு ஒரு காரணம் என்று கூறும் இந்த அறிக்கை வேலையில்லா இளைஞர்கள் குறிப்பாக தீவிரவாதத்தால் ஈர்க்கப்படும் சாத்தியக்கூறு இருப்பதாக கூறுகிறது.
துருக்கிய அரசை கவிழ்க்க 2003 சதித்திட்டம் தீட்டினார்கள் என்கிற குற்றச்சாட்டின் பேரில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் 200 அதிகமான இராணுவ அதிகாரிகளை விடுவிக்கும்படி துருக்கிய உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருக்கிறது. ஸ்லட்ஜ் ஹேமர் என்று ஆங்கிலத்தில் பெயரிடப்பட்ட இந்த சதி வழக்கில் இவர்கள் அனைவரையும் 2 முன்னர் கீழ் நீதிமன்றம் தண்டித்திருந்தது. இந்த வழக்கின் விசாரணை தவறாக நடத்தப்பட்டதாக அந்நாட்டின் அதி உயர் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. இந்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட மின்னணு கண்காணிப்பு கருவிகளால் ஆதாரம் போதுமானதாக இல்லை என்று நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட சதித்திட்டம் தொடர்பான வழக்கு விசாரணைகள் துருக்கிய அரசியலில் இராணுவம் செலுத்தி வந்த ஆதிக்கத்தை கடுமையாக பாதித்திருப்பதாக அரசியல் திறனாய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள்.
நைஜீரியாவிலிருந்து பெட்ரோலிய எண்ணெய் இறக்குமதி செய்யும் தனியொரு மிகப்பெரிய நாடாக இருந்த அமெரிக்காவை இந்தியா பின்னுக்கு தள்ளிவிட்டது என்று நைஜீரியா கூறியிருக்கிறது. இந்தியா இப்போது நைஜீரியாவில் உற்பத்தியாகும் எண்ணெயில் 1/4 மேலான எண்ணெய் இறக்குமதி செய்கிறது என்று அது கூறுகிறது. சீனாவும் மலேசியாவும் கூட இப்பொழுது அமெரிக்காவை விட அதிகமான எண்ணெயை வாங்குவதாக நைஜீரிய அரசு எண்ணெய் நிறுவனம் கூறுகிறது. அமெரிக்காவில் பாறை இடுக்குகளிலிருந்து பெறப்படும் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி அதிகரித்திருப்பதால் வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவின் எண்ணெய் இறக்குமதி குறைந்திருக்கிறது. அமெரிக்கா 2035 வாக்கில் பெரும்பாலும் எரிபொருட்கள் தன்னிறைவை எட்டிவிடும் என்று கணிப்புகள் கூறுகின்றன.
மோசமான விபத்துக்களால் பாதிக்கப்பட்ட ஜப்பானின் ஃபுகுஷிமா மற்றும் உக்ரைனின் செர்னோபில் ஆகிய இரண்டு அணுமின் நிலையங்களை ஒட்டி ஏற்பட்டிருக்கும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை கண்காணிக்க ஜப்பானும் உக்ரைனும் இணைந்து இரண்டு செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்ப தயாராகி வருகின்றன. டோக்கியோ பல்கலைக்கழகத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த செயற்கைக்கோள்கள் இந்த அணுமின் நிலையங்கள் அவற்றின் சுற்றுப்புறங்களை தொடர்ந்து படம் பிடிக்கும். அந்த பிரதேசங்களில் நிலவும் கதிரியக்கத்தின் அளவு உள்ளிட்ட வேறு பல தகவல்களையும் அந்த இடங்களில் நிறுவப்பட்டிருக்கும் கருவிகளின் வாயிலாக இந்த செயற்கைக்கோள்கள் கண்காணிக்கும். உக்ரைனால் வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த இரண்டு செய்மதிகளும் ராக்கெட் மூலம் இன்னும் சற்று நேரத்தில் ரஷ்யாவில் இருந்து விண்ணில் ஏவப்பட இருக்கிறது.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக பன்னாட்டு செய்தி ஒன்று. ஈராக்கில் இஸ்லாமிய தீவிரவாதிகளை ஒடுக்க அமெரிக்காவின் வான்வழி உதவிகளை அந்த நாடு கோரியுள்ளது. ஆனால் இதுவரை அமெரிக்கா தனது முடிவை அறிவிக்கவில்லை. அங்கு தீவிரவாத ஐசிஸ் அமைப்பு தமது நடவடிக்கைகளை பலப்படுத்தி வரும் வேளையில் இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த பிபிசியின் ஒரு செய்திக்குறிப்பு ஆங்கிலத்தில் நிக் சைல்ஸ், தமிழில் சீவகன்.
அமெரிக்க தாக்குதல் படைகள் வெளியேறிய பின்னர் ஈராக் எதிர்கொள்கின்ற மிகவும் மோசமான தேசிய நெருக்கடி இதுவாகும். சுன்னி கிளர்ச்சிக்காரர்களுக்கு எதிராக செயற்பட பாக்தாத்தில் பலர் வரிசையில் காத்து நின்றாலும் அதற்கான படிவங்களை அவர்கள் பூர்த்தி செய்தாக வேண்டும். இவ்வளவு உற்சாகம் காணப்படும் நிலையில் அமெரிக்கா நேரடியான வான் தாக்குதல் உதவியையும் இராணுவத்தையும் தர வேண்டும் என்று ஈராக் வெளியுறவு அமைச்சர் ஹொசை ஜவாரி அவர்கள் மீண்டும்
கேட்டிருக்கின்றார்.
வான் தாக்குதல்களை வழிநடத்தவும் அந்த குழுவின் தார்மீக பலத்தை உடைப்பதற்கு உதவவும் அந்த குழுவை எதிர்த்து பாதுகாப்பு படை தாக்கி தோற்கடிக்கவும் அவர்களது உதவி எங்களுக்கு தேவை.
வாஷிங்டனில் அதிபர் ஒபாமா காங்கிரஸ் நாடாளுமன்ற தலைவர்களுடன் இவை குறித்து ஆராய்கின்றார். நடவடிக்கை எதனையும் எடுப்பதற்கு அவர்களது அனுமதி தனக்கு தேவையில்லை என்று அவர்களிடம் கூறியிருப்பதாக தெரிகின்றது. ஆனாலும் அமெரிக்கா தாக்குதலை ஆரம்பிப்பதற்கான முக்கிய முடிவை எடுக்க ஒபாமா தயங்குகின்றார். வளைகுடாவில் தரித்து நிற்கின்ற USS ஜார்ஜ் HW புஷ் கப்பலின் விமான இறங்கு தளத்தில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் தமது இலக்கு என்ன என்று தளபதிகள் நிச்சயமிட்டிருக்கின்றார்கள். இந்த பிரச்சினைக்கு அரசியல் தீர்வுதான் வழி என்பது அமெரிக்காவின் ஈராக்கிற்கான முக்கிய செய்தி. அத்துடன் பல்வேறு மதப்பிரிவு தலைவர்கள் தமது அழிவை தரும் முரண்பாடுகளை கைவிடவும் அவர்கள் கேட்கின்றார்கள்.
எம்மாலான உதவிகள் அனைத்தையும் நாம் செய்துவிட்டோம். இனி ஈராக்கியர்களின் பொறுப்பு. அவர்களது நாட்டை நிர்வகிக்க வேண்டியது அவர்களது பொறுப்பு. ஆகவே இதற்கான பழியை அமெரிக்கா மீது போட முடியும் என்று நான் நம்பவில்லை
என்றார் அமெரிக்க பாதுகாப்பு செயலர் ஷாக் ஹேகல். மக்களை இடம்பெயர செய்யும் அண்மைய வன்செயல்களின் அழுத்தம் சர்வதேசத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது. சண்டை நடந்து வருகின்ற வடக்கே பைஜியில் உள்ள பெட்ரோலிய ஆலையின் கட்டுப்பாடு யாரிடம் இருக்கின்றது என்று அரசாங்கமும் கிளர்ச்சிக்காரர்களும் மாறி மாறி உரிமை கோருகின்றார்கள். பாக்தாத்துக்கு மிகவும் தெற்கே ஷியாக்களதிகமாக இருக்கின்ற பஸ்ராவில் தாமாகவே பலர் சுன்னி கிளர்ச்சிக்காரர்களுக்கு எதிராக போராட முன்வந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த நெருக்கடி எப்படி திடீரென்று ஆரம்பமானது, ஈராக்குக்கு உள்ளும் அதனை தாண்டியும் இதன் முழுமையான தாக்கம் என்னவாக இருக்கும் என்பவை குறித்து இன்னும் எதுவும் தெளிவாக தெரியவில்லை.
ஈராக் தொடர்பான பிபிசியின் செய்திக்குறிப்பை தந்தவர் சீவகன். இதனிடையே ஈராக்கில் கடத்தப்பட்டுள்ள இந்தியர்கள் சிறலின் குடும்பத்தினர் மத்திய வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா சுவராஜை இன்று சந்தித்து உரையாடியுள்ளார்கள். இதுகுறித்து டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா ராஜன்.
ஈராக்கில் கடத்தப்பட்டுள்ள 40 இந்தியர்களில் சிலரது குடும்பத்தினரை இன்று சந்தித்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் ஈராக்கில் சிக்கியிருக்கும் இந்தியர்களை மீட்டு மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் இந்திய அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். வன்முறை மோதல்கள் உக்கிரமடைந்து வரும் ஈராக்கில் மொசூல் நகரில் இருந்து சுமார் 40 இந்தியர்கள் கடத்தப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடத்தப்பட்ட பெரும்பாலான இந்தியர்கள் வடமாநிலமான பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்று நம்பப்படுகிறது. இன்று மாலை புதுதில்லியில் பஞ்சாப் மாநில முதல்வரையும் கடத்தப்பட்ட இந்தியர்களின் உறவினர்கள் சிலரையும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் சந்தித்து பேசினார். சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைவரும் பொறுமை காக்கும்படி கேட்டுக்கொண்டார். அத்துடன் ஈராக்கில் இருக்கும் நெருக்கடியை சமாளிக்கவும் இந்தியர்களை மீட்கும் பணியை ஒருங்கிணைக்கவும் முன்னாள் ஈராக் தூதர் சுரேஷ் ரெட்டி அங்கு சென்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இது போன்ற சூழ்நிலைகள் உருவானால் செய்ய வேண்டிய ஒன்று பொறுமை காப்பது. பாதிக்கப்பட்டவர்கள் எங்களை நம்ப வேண்டும். நாங்கள் எந்த பிரச்சனையையும் சமாளிக்காமல் விட்டுவிட மாட்டோம். இந்த நெருக்கடியான சூழ்நிலையை சமாளிக்க ஈராக்கில் நல்ல செல்வாக்கும் அனுபவமும் உள்ள இந்தியாவின் முன்னாள் ஈராக்கிய தூதர் சுரேஷ் ரெட்டி ஈராக்குக்கு சென்றுள்ளார். என்றார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ். அத்துடன் ஆவணங்கள் குறித்து ஈராக்கில் இருக்கும் இந்தியர்கள் கவலைப்பட வேண்டாம் என்றும், அவர்களின் பயணத்திற்கு தேவையான எல்லா ஆவணங்களையும் இந்திய அரசாங்கமே செய்து தரும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்தார். இதற்கிடையில் 40 இந்தியர்கள் கடத்தப்பட்டார்களா அல்லது அவர்கள் பணிபுரியும் நிறுவனங்களால் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார்களா என்று எழுந்த குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக, இந்தியாவை சேர்ந்த அந்த 40 கட்டுமான தொழிலாளர்களும் கடத்தப்பட்டுள்ளதாக ஈராக் அதிகாரிகள் இந்தியாவிற்கு தெரிவித்துள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் சையத் அக்பருதீன் தெரிவித்துள்ளார். கடத்தப்பட்டவர்கள் இருக்கும் இடம் குறித்த தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும், ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக அதனை வெளியிட முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் சையத்
அக்பருதீன்,
கடத்தப்பட்டவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பது தொடர்பிலான தகவல்கள் எங்களிடம் உள்ளது, ஆனால் பாதுகாப்பு காரணங்களினால் நாங்கள் அது குறித்த எந்த தகவலையும் இப்போது வெளியிடப் போவதில்லை. அத்துடன் ஈராக்கிய அதிகாரிகள் எங்களுக்கு அளித்த தகவல்கள் குறித்த எந்த விவரங்களையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை என்றார் மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் சையத் அக்பருதீன்.
டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா ராஜன். இந்திய இலங்கை செய்திகள் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்த இலங்கை செய்திகள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை தலைநகர் கொழும்புக்கு அருகில் உள்ள அலுத்கம மற்றும் பேருவளை பகுதியில் முஸ்லிம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று நாடு முழுவதும் ஒரு நாள் கடையடைப்பு நடத்தும்படி முஸ்லிம் அமைப்புகள் கோரிக்கை விடுத்திருந்தன. இந்த அழைப்புக்கு இலங்கையின் வடக்கே எப்படி வரவேற்பு இருந்தது என்பது குறித்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் தெற்கே அலுத்கம பகுதியில் முஸ்லிம்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறை தாக்குதல்களை கண்டித்தும் முஸ்லிம் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரியும் வடபகுதி நகரங்களில் இன்று கடையடைப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. நாடளாவிய ரீதியில் பணிப்புறக்கணிப்பை மேற்கொள்ளுமாறு முஸ்லிம்களின் உரிமைகளுக்கான அமைப்பு அழைப்பு விடுத்திருந்ததை அடுத்தே வவுனியா, மென்னார், யாழ்ப்பாணம் ஆகிய நகரங்களில் இந்த கடையடைப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மென்னார் நகரில் தமிழ் வர்த்தகர்களும் இந்த கடையடைப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். இருந்த போதிலும் ஏனைய இடங்களில் முஸ்லிம் வர்த்தக நிலையங்கள் மட்டுமே பூட்டப்பட்டிருந்தன. மன்னாரில் சட்டத்தரணிகளும் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். இதனால் அங்கு நீதிமன்ற நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருந்தன. இதேவேளை யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினரும் யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கமும் இணைந்து அடையாள எதிர்ப்பு பணிப்புறக்கணிப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். பல்கலைக்கழக வளாகத்தினுள் பதாதைகளையும் சுலோக அட்டைகளையும் ஏந்திய வண்ணம் ஊர்வலமாக பிரதான வாயிலை நோக்கி சென்று நுழைவாயிலை மறைத்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். சிறுபான்மை இனத்தவராகிய முஸ்லிம்கள் மீது அடாவடித்தனமாக மேற்கொள்ளப்பட்ட வன்முறையானது அந்த மக்களின் பாதுகாப்பையும் அவர்களது இருப்பையும் கேள்விக்குறிக்கு உள்ளாக்கி இருப்பதாக கடையடைப்பில் ஈடுபட்டிருந்தவர்கள் கூறினர்.
ஊரடங்கு சட்டம் போட்டு பொதுமக்களை அமைதியாக இருக்க விட்டுவிட்டு பேரினவாத ரவுடிகள் வந்து அட்டகாசல்கள ஆயுதங்களுடன் தெருவிலே திரிந்து கொண்ட காட்சிகள் தர்கா டவுன் அலுத்கம பகுதியிலே தர்கா டவுனில் நடந்தது. நேரடியாக நாங்கள் பார்த்தோம். ஊரடங்கு சட்டம் போட்ட பிறகும் மக்கள் எல்லாம் அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு நடந்த இந்த அட்டகாசங்களின் வெறியாட்டங்களையும் துப்பாக்கிகளால் சுட்டதையும் தான் நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன். ஆயுதங்கள் பொதுமக்களிடம் களையப்பட்டாச்சு. எந்த தீவிரவாதிகளிடத்திலும் ஆயுதங்கள் இல்லை என்று அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது. தென் மாகாணத்திலே இந்த பள்ளிவாசலுக்குள்ளே மக்களை சுட்டது யார்? எல்லாம் நடந்து முடிந்த பிறகு ஜனாதிபதி வந்து சட்டத்தின் முன் மக்களை நிறுத்துவதை விட இருக்கக்கூடிய சகல பலங்களையும் அதிகாரங்களையும் பயன்படுத்தி பிரச்சனைகள் முத்தாமல் உடனுக்குடன் அந்த பிரச்சனைகள் தீர்வு காண வேண்டும் என்று மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன்.
என அலுத்கம பகுதிக்கு சென்றிருந்த போது அங்கு இடம்பெற்ற வன்முறைகளை நேரடியாக கண்டிருந்த வவுனியாவைச் சேர்ந்த முனாஜித் மௌலவி அவர்கள் தெரிவித்தார். இதேவேளை யாழ் நகரில் முஸ்லிம் பகுதிகளில் வர்த்தக நிலையங்கள் முழுமையாக மூடப்பட்டிருந்ததாகவும் ஏனைய இடங்களில் வழமை போல வர்த்தக நிலையங்கள் திறக்கப்பட்டிருந்ததாகவும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முஸ்லிம் வர்த்தகராகிய முகமது நிபாஹிர் அவர்கள் கூறினார். இன்றைய கதவடைப்பு நடவடிக்கைக்கு தமிழ் வர்த்தகர்களின் ஆதரவு முழுமையாக கிடைக்காமல் இருந்ததே, அது ஏன் என அவரிடம் கேட்டேன்.
இது உத்தியோகபூர்வமான ஒரு செயல்பாடு இல்லாத காரணத்தினாலே யாழ் நகரப்பகுதியில் முழுவதிலும் கடைகளை அடைத்து விடுவதற்கான ஒரு சாத்தியப்பாடு ஏற்படவில்லை. எங்களுடைய கடையடைப்பு நடைபெற்ற போது அரச புலனாய்வுத்துறையினால் வீடியோக்கள் எடுக்கப்பட்டது, போட்டோக்கள் எடுக்கப்பட்டது. எங்களுக்கு உதவி அளித்த தமிழ் வர்த்தகர் சிலர் ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் அடாவடித்தனமான செயல்பாடுகள் நடைபெறும் என்ற அச்சத்தில் தான் அவர்கள் இதை கடைகளை மூடி ஆதரவு அளிக்கவில்லை. ஆனால் உலக ரீதியான ஆதரவுகளை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக வடக்கிலே வன்முறைகளை ஏற்படுத்தியவர்களோடு மாத்திரம்தான் நாங்கள் ஒரு முரண்பாடான நிலையில் இருந்தோமே தவிர, மற்றபடி நாங்கள் இங்குள்ள தமிழ் மக்களோடு அல்ல அவர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையில் நாங்கள் கரசனை இல்லாதவர்களாகவோ இருக்கவில்லை
என்றார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த வர்த்தகராகிய முகமது நிபாஹிர் அவர்கள். இதேவேளை யாழ் நகரில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகிய கட்சிகளும் நாளை முஸ்லிம்கள் மீதான தாக்குதல்களுக்கு தமது எதிர்ப்பை தெரிவிக்கவிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இதனிடையே தலைநகர் கொழும்பில் மிதவாத பௌத்த அமைப்பு என்று கருதப்படும் ஜாதிக பலசேனாவின் பொதுச் செயலாளர் வட்டரக்க விஜித தேரர் அடையாளம் தெரியாதவர்களால் தாக்கப்பட்டு கொழும்பிலுள்ள ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பிலான கூடுதல் விவரங்களுடன் கொழும்பிலிருந்து பிபிசியின் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் ஜாத்திக பலசேனா அமைப்பின் செயலாளர் வட்டரக்க விஜித தேரரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு அவரது வழக்கறிஞர்கள் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இன்று காலை இனம் தெரியாத ஒரு குழுவொன்றினால் தாக்கப்பட்ட வட்டரக்க விஜித தேரர் பானந்துறை பகுதியில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் போலீசாரினால் கண்டெடுக்கப்பட்ட பின்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள வட்டரக்க தேரரை இன்று பகல் தான் சந்தித்ததாக அவரது வழக்கறிஞர் நாம ராஜபக்ஷ பிபிசியிடம் தெரிவித்தார். கடுமையாக தாக்கப்பட்ட வட்டரக்க தேரர் தற்போது பெரும் வேதனையுடன் பேச முடியாத நிலையில் இருப்பதை நான் அவதானித்தேன். கூர்மையான ஆயுதங்களினால் அவர் வெட்டப்பட்டுள்ளார். அவரது தலையிலும் உடம்பில் ஏனைய பகுதிகளிலும் வெட்டு காயங்கள் காணப்படுகின்றது. அதே போன்று அவரது மர்ம உறுப்பில் கூட வெட்டு காயங்கள் காணப்படுவதாக வைத்தியசாலை அதிகாரியொருவர் என்னிடம் தெரிவித்தார். தன்னை தாக்கிய நபர்கள் குறித்து விஜித தேரர் விவரங்களை தெரிவித்தாரா என்று கேட்டபோது இது சம்பந்தமாக கேட்டபோது பௌத்த பிக்குகள் சிலர் தன்னை தாக்கியதாக விஜித தேரர் என்னிடம் தெரிவித்தார். இதற்கு மேலதிகமான தகவல்கள் எதுவும் அவர் என்னிடம் குறிப்பிடவில்லை என்று தெரிவித்தார் வழக்கறிஞர் நாமல் ராஜபக்ஷ. விஜித தேரர் கடந்த சில மாதங்களாக மரண அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுத்து வந்துள்ளதாக தெரிவித்த வழக்கறிஞர் ராஜபக்ஷ இது சம்பந்தமாக போலீசாருக்கு அறிவித்துள்ளதாகவும் தெரிவித்தார். இதன் காரணமாக அவரது பாதுகாப்புக்கு 2 போலீஸ் அதிகாரிகள் வழங்கப்பட்டிருந்தனர். பின்பு அவர்கள் நீக்கப்பட்டனர். அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் போதிய பாதுகாப்பு வழங்காதமை காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார் வழக்கறிஞர் நாமல் ராஜபக்ஷ. இந்த தாக்குதல் சம்பந்தமாக போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்வதற்கு போலீசார் இன்று வைத்தியசாலைக்கு வந்ததாகவும் தெரிவித்தார். ஆயினும் வடரக தேரர் கடுமையான வேதனையுடன் இருந்தமை காரணமாக போலீசாருக்கு அவரது வாக்குமூலத்தை பெற முடியவில்லை. சம்பந்தப்பட்ட வாக்குமூலத்தை எதிர்வரும் தினங்களில் பெற்றுக்கொள்ள உள்ளதாகவும் போலீசார் எனக்கு அறிவித்தனர் என்று தெரிவித்தார் வழக்கறிஞர் நாமல் ராஜபக்ஷ. இதேவேளை பிபிசியிடம் கருத்துக்களை தெரிவித்த கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அதிகாரியொருவர் வட்டரக்க தேரரை ஸ்கேன் பரிசோதனைக்கு உட்படுத்த வைத்தியர்கள் தீர்மானித்துள்ளதாக அறிவித்தார். விஜித தேரரின் உயிருக்கு எந்தவிதமான ஆபத்துகளும் இல்லை என்றும் அந்த அதிகாரி மேலும் தெரிவித்தார். இதேவேளை பிரித்தானிய வாசியான குராம் ஷேக் கொலை செய்யப்பட்ட இடத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட இரத்த கரைகள் சந்தேக நபர்களின் இரத்தத்துடன் பொருந்துவதாக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் சாட்சியங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. டிஎன்ஏ பரிசோதனை மூலம் இது நிரூபிக்கப்பட்டுள்ளதாக எதிர்தரப்பு சார்பில் ஆஜராகும் சட்டவாதி உதய ரொஹாந்த சில்வா பிபிசியிடம் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட டிஎன்ஏ பரிசோதனையை மேற்கொண்ட கெலனி பல்கலைக்கழகத்தின் வைத்திய பீடத்தின் பேராசிரியர் நில்மினி குணரத்ன இன்று சாட்சியங்களை வழங்கினார். அதன்போது குரான் ஷேக் கொலை நடைபெற்ற இடத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட இரத்தக்கரைகள் பிரதான சந்தேக நபரான தங்காலை பிரதேச சபையின் தலைவர் சம்பத் விதான பத்திரன் உட்பட 3 சந்தேக நபர்களின் இரத்தத்துடன் பொருந்துவதாக அவர் சாட்சியங்களை வழங்கினார்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். அடுத்து ஓரிரு இந்திய செய்திகள். இந்தியாவில் நரேந்திர மோடி தலைமையிலான புதிய அரசு மத்திய மாநில அரசின் உயரதிகாரிகள் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பதிவு செய்யும் பொழுது ஹிந்தி மொழியை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக தலைவர் கருணாநிதி இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். திமுகவின் இந்த எதிர்ப்பு குறித்து பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர்களில் ஒருவரான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் கேட்டார் எல் ஆர் ஜெகதீசன்.
திணிக்க பார்க்கிறார் என்ற வார்த்தையை நான் முதலிலேயே மறுக்கிறேன். பெரும்பான்மையான மக்கள், இந்தியாவிலேயே மிக பெரும்பகுதியான மக்கள் பேசும் ஒரு மொழியை ஆட்சியாளர்கள் கையாள வேண்டும் என்று சொல்வது எந்த விதத்திலும் திணிப்பாகவும் இருக்க முடியாது, மற்ற மாநில மொழிகளின் மறுப்பாகவும் இருக்க முடியாது என்பதை முதலிலேயே நான் சொல்லிவிடுகிறேன்.
நீங்க இப்படி சொன்னா கூட இதுநாள் வரை ஆங்கிலம் என்பது இந்தியாவில் இருக்கும் பல்லின பன்மொழி பேசும் மக்களுக்கு ஒரு இணைப்பு பாலமாக வெற்றிகரமாக செயல்பட்டு வந்திருக்கும் நிலையில் திடீர் என்று இந்தி பயன்பாட்டை அதிகப்படுத்துவது என்பது இந்தி திணிப்பு தானே?
இல்ல, இது ஆங்கில பயன்பாட்டை ஏதோ நியாயப்படுத்துவது போலவும் அதே தேசிய மொழி ஒன்றை பயன்படுத்தும் பொழுது அதை அந்நியப்படுத்தப்படுவது போலவும் பேசுவதே முதல் தவறு என்று நான் நினைக்கிறேன். ஆங்கில மொழியை யாரும் தவறு சொல்லவில்லை, ஆனால் உலகெங்கிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தங்கள் தாய்மொழியை அவர்கள் மேலோக்கி கொண்டு வரும் பொழுது எங்களது தேசிய மொழியை நான் பயன்படுத்த மறுக்கிறேன் என்று சொல்வதும் ஒரு தேசிய கட்சிக்கு உகந்ததாக இருக்காது. அதனால் நான் மறுபடியும் திருப்பியும் சொல்கிறேன், ஹிந்தியை பெரும்பான்மையான மக்கள் பேசும் ஒரு மொழியை ஆட்சி அவர்கள் அந்த குறிப்புகளில் எடுத்து வரும் பொழுது மாநில மொழிகள் மறுக்கப்பட்டு விடுகிறது என்று மட்டும் அர்த்தம் அல்ல. நம் தேசியத்தை மொழியோடு இன்னும் கொஞ்சம் முன்னிலைப்படுத்துகிறார்கள் என்று வேண்டுமானால் நாம் அதை எடுத்துக் கொள்ளலாம்.
அப்படியானால் இந்திய தேசியம் என்பது ஹிந்தி தேசியம் தானா?
இல்லை, அதைத்தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். பெரும்பான்மையான மக்கள் பேசுகிறார்கள் என்பதற்காக தமிழ் மொழியையோ தெலுங்கையோ கன்னடத்தையோ மறுக்கவில்லை என்று நான் மறுபடியும் சொல்கிறேன். நாமே மறுபடியும் இதே போல அவசியங்களை அரசியலாக்கியே நாம் நமது முன்னேற்றத்தை தடுத்து விடுகிறோம் என்று சொல்கிறேன். என் மொழி மீது, என் தாய் மீது எனக்கு பற்று நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் என் தாய்நாட்டில் உள்ள பிரச்சனைகளை எடுத்து செல்வதற்கு கூட இன்று பல பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் இங்கே உள்ள அது எந்த கலைஞர் சொல்கிறாரோ அந்த கலைஞர் வீட்டை சார்ந்தவர்கள் எல்லாம் அங்கே டெல்லியில் சென்று ஹிந்தியில் பேசித்தான் சில காரியங்களை சாதிக்க வேண்டி இருக்கிறது. ஒரு மொழியை கற்க கூடாது என்று சொல்வது எந்த விதத்தில் அது? இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அண்ணா காலமாக இருக்கட்டும், ராஜாஜி காலமாக இருக்கட்டும், அவர்கள் இருந்த காலம் ஒன்று வேறு. ஆனால் இன்று பன்மொழியை இளைஞர்கள் கூட, இன்று தமிழகத்தில் கூட இந்த மொழியை கற்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதற்காக நான் தமிழ் மீது பற்றியிருக்கேன். என்னை விட, நான் இன்று நான் பேசிக் கொண்டிருப்பவர்களை விட தமிழ் பற்றி மிகுந்தவள் யாரும் இருக்க முடியாது. ஆனாலும் நான் அதன் அவசியத்தை உணர்ந்து சொல்கிறேன். அவசியத்தை உணர்ந்து ஒரு அந்நிய மொழியா நமது தேசிய மொழியா என்று வரும்பொழுது ஏன் தேசிய மொழியை ஒரு முன்னிறுத்தக் கூடாது என்ற ஒரு எண்ணம் வருவது கூட தவறு என்று நினைப்பதை நாம் முதலில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாம் தேசியத்தோடு அந்த மொழியை கலந்து எல்லோரும் அந்த தேசிய மொழியோடு அதே சமயத்தில் நம் தாய் மொழியோடு இணைந்து பணியாற்றும் ஒரு நிலையை கொண்டு வந்தால் என்ன என்ற ஒரு முயற்சியை இறங்கியிருக்கிறார். அதை முதலிலேயே அதை மாற்று கண்ணோடு பார்க்காமல் ஒரு தேசிய கண்ணோடு பார்க்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது.
பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர்களில் ஒருவரான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், இந்திய அரசு அந்நிய மொழியான ஆங்கிலத்தை விட இந்தியாவின் பெரும்பான்மை மக்கள் பேசும் இந்திய மொழியான ஹிந்தியின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதில் என்ன தவறு என்று ஆளும் பாஜக தரப்பில் முன்வைக்கப்படும் வாதத்தை திமுக தரப்பு ஏற்கவில்லையா என்று திமுக ஆதரவாளரும் முன்னாள் பல்கலைக்கழக துணைவேந்தருமான பேராசிரியர் ஆ. ராமசாமி அவர்களிடமும் கேட்டார் ஜெகதீசன்.
அந்த வாதம் மிக தவறான ஒன்று. ஆங்கிலம் அந்நிய மொழி என்றால் இந்தி எங்களுக்கு அந்நிய மொழி, அதை நாங்கள் ஏற்க முடியாது. அடுத்து இந்தி அதிகம் பேரால் பேசப்படுகிறது என்பது மிக தவறான ஒன்று. 1931 சென்சஸ் ரிப்போர்ட்டை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இவர்கள் மிக தவறாக சொல்கிறார்கள். ராஜஸ்தானி மொழியையும் பஞ்சாபி மொழியையும் இதெல்லாம் சேர்த்து தான் அவர்கள் வந்து இந்தியை பெரும்பான்மை மக்கள் பேசப்படுகின்ற மொழி என்று தவறாக சொல்லிவிட்டார்கள். ஆக அதிகமான பேசுகின்ற மொழி என்பது மிக தவறான ஒன்றாகும்.
இல்லை, ஒரே ஒரு மொழியை பேசும் இந்தியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட மற்ற தனித்தனி மொழிகளை பேசுபவர்களை தாண்டி இந்தி மட்டுமே பேசக்கூடியவர்கள் அதிகம் பேர் தானே?
அதிகம் பேர் வாதத்துக்காக எடுத்துக்கொண்டாலும் இவர்கள் எதற்காக இந்தியை திணிக்க வேண்டும்? மொழி வந்து ஒற்றுமையை ஏற்படுத்தாது. மொழி ஒற்றுமை ஏற்படுத்துவென்றால் உத்தரப்பிரதேசத்தில் 2 வர வேண்டியதில்லை, பீகாரில் 3 இந்தி பேசுகின்றவர்களை ஏன்? இப்பொழுது ஆந்திராவில் தெலுங்கு பேசுகின்றவர்கள் தான் தெலுங்கானா மக்களும் சீமாந்திரா மக்களும். அந்த தெலுங்கு மொழி இந்த 2 மக்களை இணைக்கவில்லை. ஆக மொழி வந்து இணைக்கின்ற வாய்ப்பே கிடையாது. அரபு நாட்டில் அரபு மொழிதான் ஆட்சி மொழியாக இருக்கிறது. ஆனால் அரபு நாட்டில் இருக்கின்ற நாடுகள் எல்லாம் தனித்தனியாக பிரிந்து இருக்கின்றன. எனவே மொழி ஒரு நாட்டை இணைக்க முடியாது. அதே நேரத்தில் பல மொழிகள் பேசுகின்ற சுவிட்சர்லாந்து ஒரே நாடாக இருக்கின்றது, மலேசியா ஒரே நாடாக இருக்கின்றது, கனடா ஒரே நாடாக இருக்கின்றது. ஆகவே திமுகவினுடைய கொள்கை தமிழ் உட்பட அனைத்து மொழிகளும் இந்தியாவின் ஆட்சி மொழிகளாக ஆக்கப்பட வேண்டும். ஆங்கிலம் நீடிக்கிறதா இல்லையா என்று அடுத்த விஷயம். திமுகவை பொறுத்தளவில் தமிழ் மத்திய அரசின் ஆட்சி மொழி ஆக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்கள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் இவை அனைத்தும் தமிழிலேயே செயல்பட வேண்டும். தமிழக அரசோடு மத்திய அரசு தமிழில் தான் தொடர்பு கொள்ள வேண்டும். இதுதான் திமுகவின் நிலைப்பாடாகும்.
திமுகவினுடைய இந்த நிலைப்பாட்டை நீங்கள் மத்தியில் ஆட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 16 காலம் தொடர்ச்சியாக இருந்திருக்கிறீர்கள். அதன் போது அந்த காலகட்டத்தில் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் எந்த அளவுக்கு பாடுபட்டீர்கள், முயற்சி எடுத்தீர்கள்?
தலைவர் கலைஞர் 2004 ஐக்கிய முற்போக்கு அரசு ஆட்சிக்கு வந்த உடனேயே காமன் மினிமம் புரோகிராம் ஒன்று தயாரிக்கப்பட்டது. அந்த குறைந்தபட்ச அளவு செயல் திட்டத்தில் தமிழ் உட்பட அனைத்து மாநில மொழிகளையும் ஆட்சி மொழிகள் ஆக்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த குறைந்த அளவு செயல் திட்டத்தில் சேர்க்கப்பட்டு டாக்டர் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் அவரே அதை வெளியிட்டார். அப்போது இருந்த ஐக்கிய முற்போக்கு அரசு அதன்படி ஒரு குழுவையும் நியமித்தது. ஒரிசாவைச் சேர்ந்த மொழி வல்லுநர் டாக்டர் மகாபத்ரா அவருடைய தலைமையில் ஒரு குழு நியமிக்கப்பட்டு அனைத்து மாநில மொழி ஆட்சி மொழி ஆராய்ந்தது. அந்த குழு அறிக்கையும் மத்திய அரசிடம் சமர்ப்பித்து விட்டது. மத்திய அரசிடம் சமர்ப்பித்து விட்டு 4 ஆண்டுகளாக மத்திய அரசிடம் இருந்தது. நாங்கள் அதை திரும்ப வலியுறுத்தி அதை வெளியிடுமாறு கேட்டுக்கொண்டோம். அவர்கள் ஆய்வில் இருக்கிறது, பிறகு வெளியிடுகிறோம் என்று சொன்னார்கள். ஆகவே தமிழை மத்திய ஆட்சி மொழி ஆக்குவதற்காக திமுக தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது.
திமுக ஆதரவாளரும் முன்னாள் பல்கலைக்கழக துணைவேந்தருமான பேராசிரியர் ஆ. ராமசாமி, இந்த ஆண்டுக்கான உலக உணவு பரிசு இந்தியாவை பிறப்பிடமாக கொண்ட மெக்சிகோ குடியுரிமை பெற்ற டாக்டர் சஞ்சய் ராஜாராமுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவரது வாழ்க்கை மற்றும் பங்களிப்பு குறித்து அவருடன் பணியாற்றியவரும் அவரது வாழ்க்கை வரலாற்றை எழுதியவருமான செய்தியாளர் ஜி. வெங்கட்ரமணி அவர்களிடம் கேட்டேன்.
டாக்டர் சஞ்சய் ராஜாராம் வந்து காசிக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம், ரொம்ப ஏழையான விவசாய குடும்பத்துல பிறந்தாரு. இந்த இவர் குடும்பத்துல இவர் தான் முதல் பட்டதாரி. அவர் பட்டத்துக்கு மேல மேற்படிப்பும் பண்ணாரு. ஆஸ்திரேலியால இருக்கிற சிட்னி யூனிவர்சிட்டியில போய் PhD பண்ணினார். பண்ணிட்டு திரும்ப இந்தியாவுக்கு வந்தார். வந்த போது டாக்டர் நார்மன் போர்லாகும் அவரோட கூட இணைந்து பணியாற்றிய அந்த பெரிய விஞ்ஞானியும் இவரோட திறமையை பார்த்து இவரை மெக்சிகோக்கு வர முடியுமா எங்களோட வேலை பண்றதுக்குன்னு கூட்டின்னு போயிட்டாங்க. 1968 அவரோட குடும்பத்தோட மெக்சிகோ போனார். அன்னிலேருந்து இன்னைக்கு மட்டும் அவர் மெக்சிகோல தான் இருக்கார். டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து இன்னைக்கு கோதுமை உற்பத்தியில தன்னிறைவு பெற்றிருக்குதுன்னா அந்த பெருமை வந்து ராஜாராமே சேரும். அவர் மெக்சிகன் குடியுரிமை பெற்றாலும் ஒரு ஒரு முறையும் அவர் ஒரு புது ரகம் உற்பத்தி பண்ணும் போது அது வந்து இந்தியால எப்படி செயல்படும் அதை எண்ணிதான் அவர் இது பண்ணுவார்.
டாக்டர் ராஜாராம் அவர்களுக்கு அவருடைய எந்த பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் இந்த வருஷத்திற்கான இந்த விருது அவருக்கு வழங்கப்படுகிறது?
டாக்டர் ராஜாராம் 1968 டாக்டர் நார்மன் போர்லாவுடன் இணைந்து கோதுமை ஆராய்ச்சியில மிக சிறந்த பங்காற்றியுள்ளார். ராஜாராமனோட தனித்தன்மை என்னவென்றால் அவரும் அவருடைய ஆராய்ச்சி குழுவும் சேர்ந்து கிட்டத்தட்ட 500 வகையான கோதுமை ரகங்களை உற்பத்தி செய்திருக்கிறார்கள். இது மட்டும் இந்த மாதிரியான சாதனை யாரும் புரியவில்லை. இவர்கள் உண்டாக்கிய அந்த 500 ரகமான கோதுமைகள் கிட்டத்தட்ட 60 மில்லியன் ஹெக்டேரில் பயிரிடப்பட்டிருக்குது உலகம் முழுகலும். இந்த சாதனையும் யாரும் புரியவில்லை. இதற்காக டாக்டர் ராஜாராம் உலக அளவில் மிக சிறந்த கோதுமை விஞ்ஞானியாக கருதப்பட்டார். இவர் வெறும் விவசாய விஞ்ஞானியாக மட்டும் இல்லாமல் தன்னுடைய கண்டுபிடிப்புகளை உலகம் எங்கிலும் இருக்கும் விவசாய விற்பனர்களை மெக்சிகோவுக்கு அழைத்து அவர்களுக்கு இந்த புது உத்திகளை எல்லாம் அவர் ட்ரைனிங் கொடுப்பார்.
டாக்டர் ராஜாராம் அவர்கள் வந்து ஆராய்ச்சி பணியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டாலும் தொடர்ச்சியாக உலகில வந்து பல நாடுகளுக்கு ஆலோசகராக இருக்கின்றார். அவர் வந்து என்ன முக்கியமான கருத்தை தொடர்ந்து இப்பொழுதும் வலியுறுத்தி வருகிறார்?
தன்னுடைய ஓய்வுக்கு பிறகு ராஜாராம் பல நாடுகளுக்கும் பல விவசாய நிறுவனங்களுக்கும் ஆலோசகராக இருக்கிறார். அவர் வந்து எப்போதுமே ரொம்ப எளிமையான மனிதர், ரொம்ப இலகிய மனது உள்ளது. அதனால எப்போதுமே அவர் வந்து ஃப்ரீ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஜெர்ம் பிளாசம் அது இருக்கணும், பேட்டன்ட் ரைட் அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா முக்காவாசி விவசாய நாடுகள் பின்தங்கிய நாடுகளா தான் இருக்கு. அவங்களால இந்த பேட்டன்ட் ரிஜைம்ல மற்ற நாடுகளோட போட்டி போட முடியாது. அதுக்கு ஓபன் ஆக்சஸ் சிஸ்டம், அதாவது எல்லாருக்கும் எளிதில் விலை இல்லாமல் இந்த ரகங்களை கிடைப்பதற்கு ராஜாராம் பெரும் முயற்சி எடுத்து வருகிறார். அதுதான் அவருடைய உயிர் மூச்சு. ராஜாராம் அவர் படிப்பு முடிந்த உடனே ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணதுனால இன்றுக்குமே அவர் வந்து வர்த்தக ரீதியில் விவசாயத்தை பார்த்ததில்லை. விவசாயிகள் மிகவும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். விவசாய கண்டுபிடிப்புகள் வர்த்தக ரீதியாக பயன்படுவதை அவர் என்றுமே எதிர்த்து வந்தார். அவர் தயாரித்த ரகங்களும் அவர் கண்டுபிடித்த உத்திகளும் விவசாயிகளுக்கு இலவசமாக சென்று சேர வேண்டும் என்பது அவருடைய குறிக்கோள்.
இந்த ஆண்டுக்கான உலக உணவு பரிசை பெற்றுள்ள இந்தியாவைச் சேர்ந்த டாக்டர் சஞ்சய் ராஜாராம் குறித்து அவரது வாழ்க்கை வரலாற்றை எழுதியுள்ள ஜி வெங்கட்ரமணி வெளியிட்ட கருத்துக்களை கேட்டீர்கள். அடுத்ததாக உலகக்கோப்பை கால்பந்து குறித்து ஓரிரு தகவல்கள். தற்பொழுது நடைபெற்று வரும் கொலம்பியா ஐவரி கோஸ்ட் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் 11 நிமிடங்கள் கடந்துள்ள நிலையிலும் இரு அணிகளும் கோல் ஏதும் அடிக்காத நிலையே இருக்கின்றது. இந்த போட்டி பிரேசிலாவில் நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு இரண்டாவது போட்டி மிக முக்கியமானதாக கருதப்படும் உருகுவே மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான போட்டி சாவ் போலோ நகரில் நடைபெறுகிறது. இந்த போட்டியில் இரண்டு அணிகளுமே வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்கின்ற நிலையில் போட்டியை எதிர்கொள்கின்றன. இங்கிலாந்து அணி தனது முதல் ஆட்டத்தில் இத்தாலியிடம் தோல்வியடைந்திருந்தது. இன்றைக்கு மூன்றாவது ஆட்டமாக நடைபெற உள்ளது ஜப்பான் கிரேக்க அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் என்கின்ற இந்த தகவலுடன் நேயர்களே இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை நமது தகவல்களையும் செய்திகளையும் bbctamil.com எனும் நமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.